கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை தோக்கமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து துதிகீதங்களில் உள்ள 259வது பாடல், என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன் என்ற பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன், அப்போதெந்துக்கம் மாறப்பேன், பிதாவின் பாதம் பணிவேன், என் ஆசையாவும் சொல்லுவேன். என்னோவு வேலை தேற்றினார், என் ஆத்ம பாரம் நீக்கினார், ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன், மாத்தாழ்மையோடு பிரார்த்திப்பேன், மன்றாட்டை கேட்போர் வருவார், பேராசிர்வாதம் தருவார். என் வாக்கின் மேல் விசுவாசமாய், என் பாதம் தேடுவூக்கமாய், என்றோர்கெனோவை சொல்லுவேன், எவ்வேலையை நான் வாஞ்சிப்பேன். என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன், ஆனந்த களிப்படைவேன், பிஸ்காவின் மேலே ஏறுவேன், என் மோட்சவி நோக்குவேன், இத்தேகத்தை விட்டேகுவேன், விநித்திய வாழ்வை பெறுவேன், பேரின்ப வீட்டில் வாசிப்பேன், வாடாத கிரீடம் சூடுவேன். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் வரை நம்மை சுகமாக வைத்திருக்கிற கிருபிக்காக நன்றி செலுத்துவோம். இந்த உலகம் முழுவதுமான கொடிய கொள்ளை நோய் பரவிக்கொண்டு இருந்தாலும் கூட இந்த நாள் வரை, இந்த வேளை வரை தேவனாகிய கர்த்தர் நம்மை சுகமாக பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபி செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனை நாம் துதிப்போம், ஆராதிப்போம், முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகா இரக்கம் நிறைந்தவரே, ஐஸ்வர்யத்தின் தகப்பனே, தர்மியான இந்த நாளிலே இந்த வேலையில் உங்களை துதிக்கிறோம். நீ கொடுத்த மகா மேன்மையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கிருபையும் மனதிற்கும் நிறைந்தவரே, உங்களுக்கு சோதரம் பரிசுத்தரே, சோதரம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, சோதரம். அல்லேலூயா. இதோ இந்த நாளுக்காக மீண்டுமாக இந்த வேலையில நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய காலை கடைசிகளே நன்றி ராஜா, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் சமூகம் எங்களோடு இருந்து எங்களை தாங்க வழிநடத்த கிருபை செய்யும். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நிரப்புகள் சொன்ன தேவன், இதோ அந்த நாளில பெரிய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நிரப்பும் ஒவ்வொருவருக்காகவும் நன்றியோடு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். இந்த நாளிலும் கூட நான் சிம்சோனுடைய ஒரு மறு எழுச்சி என்கிற ஒரு தலைப்பிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய காஜாங்க தமா சபையில் இருக்கிற தமிழ் உறவுகள் யாவருக்கும், இந்திய சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாசிகள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த ஒரு காணொலி மூலமாக உங்களை காணுகிறதில் மிகுந்த ஒரு சந்தோஷப்படுகிறேன். தேவனை கத்தரப்படியான ஒரு தருணத்தை எங்களுக்கு இங்கிருந்து உங்களோடு கூட தேவ வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவரையும் தேவனை கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளில் சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வீழ்ச்சியை குறித்தும் அவனுடைய எழுச்சியை குறித்தும் இந்த நிலையில நாம் தியானிப்போம். அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவன் ஒரு சிறந்த வீரனாக இருந்தான் என்பதாக வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை ஒரு விசித்திரமானதாகவே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஒரு வித்தியாசமான மனிதனாகவே வேதம் அவனை சுட்டி காட்டியிருக்கிறது. அவன் பிறப்பிலேயே நசரனாக பிறந்தவன். அவன் பிறப்பிலேயே நசரனாக வளர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருந்தது. மனோவாக்கு தேவனாய் கத்தர் கொடுத்த சித்தத்தின்படி அவன் வளர்க்கப்பட்டான், நசரேயனாக வளர்க்கப்பட்டான் என்பதாக வேதம் சொல்கிறது. நசரேயன் என்று சொல்லும்போது தன்னுடைய வாழ்நாளிலே தலையிலே சவரன் கத்திப்படாமலும், மது அருந்த அத்ராட்சரசம் அருந்தாமலும், பிணத்தை தொடாமலும் இருக்க வேண்டும் என்பது இந்த நசரேய விரதத்தினுடைய அடிப்படையான மூன்று தன்மைகளாக நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த சிம்சோன் ஒரு நசரேயனாக தேவனாக்கு முன்பாக இருந்தவன். அவன் ஒரு வீரனாக இருந்த போதிலும் கூட அவன் ஒரு சரீர பலவீனம் உள்ளவனாகவே இருந்தான் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு எதற்கெடுத்தாலும் பாவம் செய்கிற ஒரு குணாதிசயம் உள்ளவனாகவே அவன் இருந்திருக்கிறான். தேவன் மீது அவனுடைய விசுவாசம் பல நேரங்களிலே குறைவுபட்டதாகவே இருந்திருக்கிறது. சரீரத்தில் அவன் மிகப்பெரிய வீரனாக இருந்திருந்தாலும் கூட அவன் ஆவிக்குரிய தன்மையில் ஒரு பலவீனம் உள்ளவனாகவே அவன் காணப்பட்டதாக வேதத்தில் நாம் பல இடங்களிலே நாம் பார்க்க போகிறோம். பல இடங்களில் அப்படி தான் அவனை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. அவன் சரீர பிரகாரமாக எவ்வளவு வீரனாக இருந்தாலும் அவன் ஆவிக்குரிய தன்மையில் மிக சிறந்த ஒரு விசுவாச குறைச்சல் உள்ளவனாகவும் பலவீனம் உள்ளவனாகவே அவருடைய வாழ்நாளில் இருந்தான். ஆனாலும் அவருடைய கடைசி நேரம், அந்த கடைசி நாட்கள், அந்த கடைசி தருணம் மிகவும் முக்கியமானதாகவே வேத பதிவு செய்திருக்கிறது. அவன் கத்திர பக்கமாக அந்த திரும்பின அந்த நேரம் மிக முக்கியமானதாக வேதத்தில் நம்மளே பார்க்க முடியுது. அவனுடைய விசுவாசத்தை அவன் மறிக்கிற அந்த தருவாயில் எப்படியாக புதுப்பித்து கொண்டான் என்பதாக நம் வேதத்தில் நம்மளே தியானிக்க முடிகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கடைசி நேரங்களை, கடைசி நிமிடங்களை இந்த நாளிலும் கூட நாம் தியானிப்போம். நியாயாதிபதிகள் புத்தகம் 16:16 நான் 18 நான் வாசிக்கிறேன். அவன் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதி கால் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அவ்விடத்தில் வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு எழுந்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறையிலே மாவரித்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் தம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை அந்த தேவன் தம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் தொடங்கினார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே தம்முடைய தேசத்தை பாழாக்கி தம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நம் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டவனுடைய வீட்டை தாங்குகிற தூண்களிலே தான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அந்த பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளும் ஆகிய ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே ஒரு தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரில் கூட மடியக் கடவுது என்று சொல்லி பலமாசாய்க்கு அந்த வீட்டில் இருந்த பிரபுக்களும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவன் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம் பேரான. இந்த பகுதியை கூட இந்த நாளிலே நாம் தியானிப்போம். சிம்சோன் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக இருந்த போதிலும் தெலீலாள் என்கிற ஒரு புறஜாதி ஸ்திரீனிடத்தில் அவன் மிகவும் அன்பு செலுத்தினான். அவளை நேசித்தான். அவளோடு கூட ஒரு உறவு வைத்து கொண்டிருந்தான். அதனாலே அவன் ஏமாற்றப்பட்டான் என்று வேதத்தை சொல்லுகிறது. ஒரு வீழ்ச்சி அங்குதான் தொடங்கினது என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மனித வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களில் வீழ்ச்சியை நாம் சந்திக்கிறோம். நம்முடைய விசுவாசங்கள் குறைவுபடுகிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாச குறைவுபட்டவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். ஒரு பொதுவாக ஒரு தத்துவம் சொல்வார்கள், விழுவது கேவலம் அல்ல, விழுந்து கிடப்பது கேவலம் என்று ஒரு பொதுவாகவே நம்முடைய பகுதியில் வாழ்கிற, இங்கே பகுதியில் வாழ்கிற நம்முடைய மக்கள் சொல்லுகிற ஒரு தத்துவமாக இது இருக்கிறது. சில நேரங்களில் நாம் வீழ்ச்சி அடைகிற மனிதர்களாகவே இந்த பூமியில் நாம் இருந்திருக்கிறோம். அப்போ ஆபிரகாமை நாம் பார்க்கும்போது தேவன் பஞ்சகாலத்தில் எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவன் அவிசுவாசத்தினாலே அவன் எகிப்துக்கு போனான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. சாராளுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், அவள் ஒரு விசுவாசத்தில் எவ்வளவு உண்மையுள்ளவளாக அவளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவள் வயது சென்றவளான போது தேவனாகி கர்த்தர் நீ ஒரு புத்திரனை பெறுவாய் என்று சொல்லும்போது அவள் நகைத்தாள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், அவளாலே அந்த காரியத்தை தேவனிடத்திலிருந்து அவளால் விசுவாசிக்க முடியவில்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இது போன்ற விசுவாச புரட்சல்களை நம் வேதத்தில் முழுமையாக நம்மால் அநேக இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. மோசே கூட வேதத்தில் பார்க்கும்போது அவருடைய ஆரம்பத்தில் அவன் 40 வயதில் இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனே ஒரு சுயமாக ஒரு மனிதனை கொலை செய்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. காரணம், எதாகிலும் தேவ ஜனங்களுக்காக நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். கர்த்தர் மீது இருக்கிற அந்த விசுவாச பக்தியை காட்டிலும் தன் சரீரத்தினாலே எதையாகிலும் செய்து முடிக்க முடியும் என்று மோசே நினைத்தான். மோசே அதற்கான முயற்சி செய்தான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் கூட சில நேரங்களிலே தேவ விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம். அவருடைய சித்தத்துக்கு விட்டு விலகி போகிறோம். அவருடைய அன்பை விட்டு நாம் விலகி போய் சுயமாக சிந்திக்கிறோம், சுயமாக யோசிக்கிறோம், சுயமாக வாழ்கிறோம். அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாச குறைச்சல் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. மனித வாழ்க்கையில் என்பது இந்த விசுவாச வீழ்ச்சி என்பது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஆனாலும் நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? நான் இந்த நேரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறேன், என்னுடைய பலவீனமாக இது இருக்கிறது, நான் விசுவாசத்தில் இந்த இடத்துல குறைவுபட்டிருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் இங்கே தேய்ந்திருக்கிறது, இந்த விசுவாசத்திலிருந்து என்னை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நேரம் தருணமாக இது இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே புதுப்பித்து இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமானதாக இந்த கேள்வியை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு விழுவது கேவலம் அல்ல, விழுந்து கிடப்பது கேவலம். நாம் வீழ்ச்சி அடைந்து விசுவாச குறைச்சல்களை சில நேரங்களில் நாம் சந்திக்கும் போது அவைகளினாலே நாம் தேவனை விட்டு விலகி போகாதபடி நாம் மீண்டுமாக அந்த கிறிஸ்துக்குள்ளாக அந்த விசுவாசத்தை நாம் எப்படி புதுப்பித்து கொண்டு அவருக்காக நாம் வாழ்கிறோம், அவருடைய பரிசுத்தத்தை நீதியிலும் எப்படி நாம் நிலைத்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்ன? அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவன் பாவம் செய்தான். அவன் பாவம் செய்ததுனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. தேவன் அவனை பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும் நிந்தையும் சந்திக்க வேண்டியதாய் மாறினது. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனான். தேவனுடைய வல்லமை அவனுடைய தலைமுடியில் இருக்கிறது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அல்ல, தேவனுடைய வசனத்திலும் வார்த்தையிலும் இருந்தது. தேவனுடைய வல்லமை அவனுடைய தலைமயிரில் இல்லை என்பது வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. அவன் மொட்டை அடிக்கப்பட்டதுனாலே அவன் பலன் அவனை விட்டு போகவில்லை. தேவனுடைய வசனத்தை வார்த்தை மீறினதுனாலே அவன் பலவீனப்படுத்தப்பட்டவனாக மாறினான். அவனுடைய தலைமையில் அவனை விட்டு போனதுனாலே அவன் பலன் போகவில்லை. அவன் எப்போது தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் ஒரு புறஜாதிஸ்தனுடைய தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் சொன்னானோ அப்போதே அவனுடைய வல்லமை அவனை விட்டு போனது. தேவ சமூகத்தை விட்டு அவன் அப்புறப்படுத்தப்படுகிறவனாக அவன் மாறிப்போனான். அதனால நம்முடைய வல்லமை நம்முடைய விசுவாசத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில, அவருடைய விசுவாசத்தில், நம்முடைய வார்த்தையில, அவருடைய வார்த்தையில நம்முடைய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், சிம்சோன் ஏமாற்றப்பட்டான் அந்த பெண்ணினாலே. அவனுடைய தலைமையில் சிறைக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில முதல் முறையாக தான் பலவீனப்பட்டிருக்கிறோம், தன்னுடைய பலத்தை எல்லாம் நாம் இழந்து போன என்பதை அறியாதவனாக இருந்தான். பெலிஸ்தர் தங்களிடத்திலே வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு வழக்கம் போல எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்று சொன்னான் என்பதாக 20வது வசனம் சொல்கிறது. ஆனால் அவனாலே அது முடிந்ததா என்று சொன்னால் முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவன் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த பலத்தை அவன் இழந்திருந்தான். காரணம், அவன் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை மீறினதுனாலே அது நடந்தது என்பதாக நாம் வேதத்தில் இங்கே பார்க்க முடிகிறது. அதனால அடுத்ததாக நம்ம இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவனுடைய தலைமையை மீண்டுமாக சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று என்று 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவனுடைய தலைமையை மீண்டுமாக முளைக்க தொடங்கியிருக்கிறது. காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் அவனை மீண்டுமாக அவனுக்கு அந்த பலத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியம். அது அந்த முடி முளைத்திருக்கிறது அந்த என்னென்று எதற்கு அது அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் இது ஒரு காமன் திங்ஸ் தான். எப்பவுமே மொட்டை அடிச்சுட்டா முடி வளருது என்பது ஒரு பொதுவான விஷயம் தான். ஆனால் ஏன் இங்கே வேதம் அதை இங்கே சுட்டி காட்டிருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். அவன் தலைமையில் சரித்த பின்பு சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு என்று 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக தேவனாகிய கர்த்தர் அவனை புதுப்பிக்க விரும்புகிறார். மீண்டுமாக தேவனாகிய கர்த்தர் அந்த இழந்த பலத்தை அவனுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது. மீண்டுமாக தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அந்த பலத்தை திரும்ப அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். அதனால தான் அந்த தலைமையிலானது அவருக்கு மீண்டும் திரும்பவும் முளைக்க தொடங்கினது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கமும் கிருபையும் மீண்டும் அவனை போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. அவன் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் கூட, அவன் தேவனை விட்டு விலகி இருந்தாலும் கூட, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போயிருந்தாலும் கூட தேவனுடைய கிருபை மீண்டுமாக அவன் மீது தேவனை கர்த்தர் மனதுருக சித்தமுள்ளவராக இருக்கிறான். இந்த தலைமையில் சரிக்கப்பட்டது பிறகு சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கினது என்று நாம் பார்க்கும்போது மீண்டுமாக தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட உறவாட விரும்புகிறான். மீண்டுமாக இழந்த அந்த வல்லமை தேவ பலத்தை அந்த அற்புதங்களை அதிசயங்களை மீண்டுமாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெறப்போகிறவனாக இருக்கிறான் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும். சிம்சோன் இழந்த பலத்தை மீண்டும் பெறுவதற்கு தயாரானான். சிம்சோன் இழந்த பலத்தை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார் என்பதாகவே வேதம் சொல்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இந்த நாளில் நமக்கான ஒரு சரியான நேரம் தருணமாக அதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியான நேரத்திலே சிம்சோன் தான் கர்த்தர் பக்கமாக திரும்பினான். ஒரு மீண்டுமாக ஒரு எழுச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொண்டான். அவருடைய கடைசி நாட்கள் அது, கடைசி நேரம் அது, தன்னுடைய இறுதி நாட்களை மிகவும் பிரயோஜனப்படுத்தி கொண்டான். தான் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை அவன் உணர்ந்திருந்தான். தேவனுடைய வல்லமை இறுதி காலத்தில் நாம் பெற வேண்டியதாக இருந்தது என்பதை உணர்ந்திருந்தான். கடைசி நேரங்களில் அந்த சரியான நேரத்திலே அவன் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தர் பக்கமாக ஒரு வல்லமையான வீரனாகவே அவன் மரணத்திலே அவன் இருக்க வேண்டியதாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு வீரன் கோழையாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருந்தான். அவன் நிச்சயமாகவே அவனுடைய மரணம் ஒரு கொடூரமான, ஒரு பாவமான, மற்றவர்கள் வேடிக்கைக்கு ஏற்ற ஒரு மரணமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தினாலே அவனுடைய மரணத்தை மிக ஒரு அழகான ஒரு மரணமாக, மீண்டுமாக அந்த தேவனுடைய வல்லமையை நாம் ஒரு வீரன் என்பதை நிரூபிக்கும்படியான ஒரு மரணமாக சிம்சோன் தன்னுடைய மரணத்தை மாற்றிக்கொண்டான். காரணம் என்னவென்று சொன்னான், கர்த்தர் பக்கமாக அவன் திரும்பினான். கர்த்தர் மீண்டுமாக அந்த கிருபையும் அந்த வல்லமையும் அவனுக்கு கொடுத்தான். நாம் கூட சில நேரங்களிலே சூழ்நிலை நிமித்தமாக நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். நாம் கூட தேவன் மீது வைத்திருக்கிற அந்த பக்தி விசுவாசம் சில நேரங்களிலே குறைவுள்ளதாய் காணப்படலாம். குறைவுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்கள், இப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டுமாக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு சூழல், மீண்டுமாக நாம் எங்கே பலவீனப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு சூழல், மீண்டுமாக எங்கே நாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம், இதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது, எங்கே நம்முடைய பலவீனங்கள் தொடங்குகிறது, எங்கே நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளாக என்பதையெல்லாம் அறிந்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் இந்த பகுதி நமக்கு திரும்ப சுட்டி காட்டுகிறதாக இருக்குது. நம்ம ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இங்கே சாலமோன் சொல்கிறான். அதனால் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய பாவங்களை நாம் மறைப்பதற்காக அல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்கிறவர்களாக விட்டு விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய குறைகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கே பார்க்குறோம், சிம்சோன் தன் தவறை உணர்ந்தான். தான் செய்த தவறு என்ன என்பதை அறிந்திருந்தான். எங்கே நாம் தவறினோம், எங்கே விழுந்து போனோம், எங்கே வீழ்ச்சடைந்தோம் என்பதை சிம்சோன் உணர்ந்திருந்தான். அதனாலே தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அவனுடைய மீண்டுமாக அவனுடைய தலைமையில் சிரிக்கப்பட்ட பின்பு அது முளைக்க தொடங்கினது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் அவனுடைய கிருபையை, தேவனுடைய கிருபையை மீண்டும் அவன் பெற்றான். தேவனுடைய வல்லமை மீண்டுமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வேத பகுதியை கூட நாம் வாசிக்கும். கலாத்தியர் 6:7 வசனம், கலாத்தியர் 6:7, மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்கிறார், மோசம் போகாதீர்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இங்கே பார்க்கிறோம், சிம்சோன் அநேகர் அவனை சுற்றி நின்று அவனை பார்த்து பயந்தவர்கள், அவனை கண்டு நடுங்கினவர்கள் இப்போது அவனை சுற்றி நின்று பரியாசம் செய்கிற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். காரணம், அவன் மோசம் போனான். அவனுடைய காதலி அவனை ஏமாற்றினான். அந்த காதலினாலே அவன் மோசம் போகப்பட்டான். தன்னுடைய பலனை அவன் இழந்தான். கத்திற்கு முன்பாக வெட்கப்பட்டு போனான். உலக ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போய் நின்றான். காரணம் மோசம் போகப்பட்டான். தன்னுடைய காதலி என்று நினைத்த ஒரு புறஜாதி பெண்ணாலே அவன் வாழ்க்கை மோசம் போனது என்பதாக இங்கு வேதம் பதிவு செய்திருக்கிறது. அதனாலே முதலாவதாக சிம்சனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது உபதேசம், இந்த நாளிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வல்லமையான வாழ்க்கை அவருடைய வசனத்தினாலும் அவர் வார்த்தையினாலே நாம் நிலைத்திருப்பதினாலும் இருக்கிறது. அவர் வார்த்தையை நாம் அறிந்திருப்பதினாலே அல்ல, அவர் வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறதுனாலே நம்முடைய அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிம்சோன் அவருடைய வல்லமை அந்த தலைமயிரில் அல்ல, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படைந்து இருந்ததிலே இருந்தது. அந்த எப்பொழுது அவன் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் அந்த புறஜாதி பெண்ணிடத்தில் தன்னுடைய தேவ ரகசியங்களை எல்லாம் சொல்வதற்கு அவன் தயாரானானோ, கர்த்தருடைய அந்த ஆளுமை அவன் விட்டு போகிறதை அவன் உணராதவன் போனான். அவன் தேவனுடைய அந்த வல்லமையை இழந்தான். அவன் அங்கே அநேகருக்கு முன்பாக ஒரு பரியாசக்காரனாக, பரியாசம் செய்யப்படுகிற ஒரு சாதாரண ஒரு கோழையை போல ஒரு மாவீரன் அங்கே மாற்றப்பட்டு அநேகருக்கு முன்பாக ஒரு வேடிக்கை பொருளாக அங்கே மாறிப்போய் நின்றான் என்பதாக இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அங்கே விலங்கு போட்டு சிறையில் அவன் இருந்தான். அவனை கொண்டு வந்து அவன் அநேகர் அவனை வேடிக்கை பொருளாக மாற்றினான். அல்லது மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிற இந்த 23 வசனத்தில் பார்க்கும்போது, பெலிஸ்தியரின் பிரபுக்கள் தம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை தம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். எப்போது தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு விரோதமாக நாம் போகும்போது, பாவம் செய்யும் போது, நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறுமைப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல, தேவனும் உலக ஜனங்களுக்கு முன்பாக, உலக தெய்வத்துக்கு முன்பாக சிறுமைப்படுத்தப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், சிம்சோனுடைய அந்த பாவத்தினாலே தேவனும் இங்கே சிறுமைப்படுத்தப்படுகிறார். அவன் மாத்திரம் அங்கே சிறுமைப்படுத்தப்படவில்லை, அவன் மாத்திரம் நிந்தை அனுபவிக்கவில்லை, அவன் மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில அவமானத்தையும் நிந்தையும் சந்திக்கவில்லை. தேவனுடைய நாமமும் இங்கே நிந்தையை சந்திக்கிறது. இங்கே அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற எந்த தெய்வமும் தெய்வம் அல்ல. அப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற அந்த சிம்சோனுக்கு முன்பாக அந்த பெலிஸ்திய ஜனங்கள் சொல்கிறார்கள், தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலியை செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் தம்முடைய கையில் நம்முடைய எதிரியாகிய சிம்சோனை ஒப்புக் கொடுத்தார் என்று அவர்கள் சொன்னார். இந்த நிலைமைக்கு தேவனுடைய மகிமையை கொச்சப்படுத்தினது யார் என்று சொன்னால் சிம்சோன். காரணம், அவன் செய்த பாவம். இங்கே தேவனுடைய நாமமும் இங்கே தூஷிக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் சில நேரங்களிலே இதை நாம் செய்கிறோம். நாம் மாத்திரம் இந்த பூமியில அவமானப்படுவதில்லை, தேவனுடைய நாமத்தையும் அவமானப்படுத்தும்படியான காரியங்களை நாம் செய்கிறோம். எப்போது தேவனுடைய சித்தத்திற்கு, தேவ வசனத்துக்கு விரோதமாக நாம் போகிறோமோ, பாவம் செய்கிறோமோ, அப்போது நம்மோடு சேர்ந்து தேவனுடைய நாமமும் தூஷிக்கப்படுகிறது. நாம் நிந்தைகளை அனுபவிக்கிறோம், பாவ பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம். அந்த பாவத்தினுடைய வல்லமை நம்மையும் சீர்குலைக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையும் அந்த பாவம் விட்டு வைப்பதில்லை. தேவனுடைய மகிமையும் மற்றவருக்கு முன்பாக அது கேலிக்கூத்தாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சிம்சோன் உலக ஜனங்களுக்கு முன்பாக, உலக தெய்வத்திற்கு முன்பாக தன்னுடைய தேவன் ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு பதிலாக உலக தேவன் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் மிக வல்லமையானவர் என்று மற்றவர்கள் பேசும்படியான ஒரு சூழலை அவன் அதில் கொடுத்தான். இந்த தாகோன் என்கிற தெய்வம் யார் என்று சொன்னால், இந்த பெலிஸ்தியர்கள் பொதுவாக மீனவர்கள். இந்த தாகோனை குறித்து வேத ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கும்போது, அது ஒரு மீனவ கடவுள் என்று வேத ஆய்வாளர்கள் சொல்கிறார். மனித உருவமும் இரண்டு அமைப்பும் சேர்ந்த, மீனும் மனித அமைப்பும் சேர்ந்த ஒரு ஒரு தெய்வமாக அதை வணங்கினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பாதி மனித உடலும் பாதியுடைய பாதி அமைப்பு வந்து மீனுமாக இருந்த ஒரு ஒரு தெய்வமாக அந்த தாகூன் என்கிற அந்த தெய்வம் இருந்ததாக வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள் என்று சொன்னால், இந்த மீனவர்களாக அவர்கள் இருக்கிறபடினாலே இந்த தாகூன் என்கிற இந்த மீன் தெய்வத்தை வணங்கும் போது நம்ம அதிகமாக மீன்களை பெற முடியும், மீன் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு 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 மூட நம்பிக்கையானது அந்த பெலிஸ்தர்கள் மத்தியில் இருந்தது. அந்த தெய்வம் ஒரு மீனவ தெய்வம், மீன் உருவத்திலும் மனித உருவத்திலும் இருக்கிற ஒரு தெய்வமாக அது இருந்தபடினாலே இதை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் அதிகமாக அவர்களுக்கு மீன் கிடைக்கும் என்கிற ஒரு மூட நம்பிக்கை இருந்ததாக கூட சில ஆய்வுகளிலே நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால இந்த தாகோன் என்கிற இந்த தெய்வத்தை அவர் அதிகமாக வணங்கினார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மிகப்பெரியவர். இதே சிலைக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டி இழந்தார்கள் ஏலி காலத்தில். அப்போது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போன அந்த பெலிஸ்தியர்கள் கொண்டு போய் தாகோனுடைய ஆலயத்தில் வைத்தார்கள். அப்போது என்ன நடந்தது என்று எல்லோருக்குமே நாம் தெரியும். அந்த தாகோன் என்கிற அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த தாகோனுடைய சிலை விழுந்து உடைந்து கிடைந்ததாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வல்லமையானவர். அப்போது பெலிஸ்தியர்கள் பயந்தார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்கிறதுனாலே என்னுடைய தெய்வமாகி அந்த தாகோனின் சிலை கீழே விழுந்து உடைந்து கிடக்கிறது என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை பயந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை மீண்டுமாக இஸ்ரேலுக்கு அவர்கள் அனுப்பி வைத்ததாக நாம் சாமுவேல் புத்தகத்தில் நம்மளே வாசிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த இந்த சிம்சோன் இப்போது இந்த தாகோன் என்கிற அந்த தெய்வத்திற்கு முன்பாக அவமானப்பட்டு மிகவும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமைப்பட்டவனாக அவனுடைய வாழ்க்கையில் இப்போது அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் மாத்திரமல்ல, தேவனுடைய நாமமும் அங்கே தூஷிக்கப்படுகிறது, தேவனுடைய மகிமையும் அங்கே குறைத்து மதிப்பிடப்படுகிறது. சில நேரங்களில் நம்முடைய செயல்களினாலே நாம் தேவனுடைய மகிமையும் நாம் குறைத்து மதிப்பிடப்படுவதற்கு நாமும் ஒரு காரணமாக மாறிவிடுகிறோம் என்பதாகவே இங்கே வேதத்தில் நம்மளே பார்க்க முடிகிறது. அதனாலே நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய அந்த நாம மகிமையை சிறுமைப்படுத்தாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்வேன். இங்கே நாம் வீழ்ச்சி அடையும் போது அது மிக பாவம் செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் அது கொடுக்கிறது. உடனடியாக அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது. உடனடியாக நான் மனம் திரும்பிட்டேன் அப்படியெல்லாம் நம்மளால் யாராலையுமே இந்த உலகத்தில் யாராலையுமே நம்மளால் சொல்ல முடியாது. அதற்கான ஒரு பாவம் செய்யும் போது அதற்கான வீழ்ச்சி உடனடியாக இருக்கும். நம் மனம் திரும்புதல், அதற்கான ஏற்ற பலன், அதற்கான கிருபை எல்லாமே அடுத்த நிமிஷமே நம்மளால் பெற முடியுமானா? நிச்சயமாக பெற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போமே, ஒரு நாளில் எவ்வளோ நாள் அவனுடைய வளர்ந்திருந்த அந்த தலைமையிலானது ஒரு நிமிடத்திலே சரிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிடத்தில் அவனுடைய தலைமையில் அவன் வெட்டி போனது. உடனடியாக அடுத்த நிமிஷமே அந்த தலைமை திரும்ப வருமானா? வராது, வாய்ப்பில்லை. அது வளர்வதற்கு பல வருடங்கள் ஆகும். அப்படிதான் நாம் ஒரு தவறு செய்யும் போது உடனடியாக நான் மனம் திரும்பிட்டேன் என்னை நம்புங்க அப்படின்னு நேற்று தவறு செய்துட்டு இன்றைக்கி சொல்லுவது சாத்தியமில்லை. அதற்கு பல காலங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு தேவைப்படுகிறது. நாம் அநேகருக்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு அவசியமானத பல நேரங்கள் நமக்கு தேவைப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. இங்கே பார்க்குறோம் சிம்சோனுடைய அவனுடைய தலைமையில் ஒரு ஒரு நிமிடத்தில் முழுமையாக சரிக்கப்பட்டு போனது. அவனுடைய தேவனுடைய வல்லமையை இழந்தான். ஆனாலும் அவன் பெறுவதற்கு உடனடியாக அதை பெற அவனால் முடியாது. அவனுக்கு ஒரு நீண்ட ஒரு காலகட்டங்கள் தேவைப்பட்டது. ஒரு மனம் திரும்புதல் அவனுக்காக தேவைப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். உடனடியாக நாம் எதையுமே நாம் கர்த்தருடைய மகிமையை நாம் உடனே நாம் பெற முடியாது. எப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று தீமோத்தேயு நிருபத்தில் இப்படியே சொல்லுகிறார். ஒன்று தீமோத்தேயு 6:1 நான் வாசிக்கிறேன். நம்ம தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பார்த்திருங்க என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு என்ற அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை போல நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே சிம்சோன் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியான ஒரு காரியத்தை செய்து அவர்கள் எல்லோரும் கூடி, அந்த பெலிஸ்தியர்கள் எல்லோரும் கூடி தாகோன் என்கிற அந்த ஒரு மீன் தெய்வத்துக்கு முன்பாக அவனை கூடி அவர்கள் எல்லோரும் அவனுடைய நாமத்தை புகழ்ந்த 24 பாருங்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மை அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை அவர்கள் புகழ்ந்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. மற்ற புறஜாதி தெய்வங்களை புகழும்படியான நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் எப்போதும் செய்யக்கூடாது. நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை தவிர நாம் சில நேரங்களில் தேவனை அவமானப்படுத்துகிற காரியங்களை செய்யவே கூடாது. நாம் அதில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். புறஜாதி ஜனங்கள் மூலமாக நம்முடைய தேவன் தூஷிக்கப்படாமலும் நம்முடைய பாவங்கள் மூலமாக நாம் சிறுமைப்படும் போது புறஜாதி தெய்வங்களுடைய நாமங்கள் நம்மாலே புகழப்படாமலும் இருக்க வேண்டியது அவசியமானதாகவே இருக்கிறது என்பதை சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்வோம். சிம்சோனுடைய வாழ்க்கை அதை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது என்பதாக நாம் இந்த வேதத்தில் நாம் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, சிம்சோன் என்ன செய்தால் மிக முக்கியம். இந்த கடைசி நேரத்தில் நாம் மரிக்க போகிறோம், நிச்சயமாக மரணத்தை நான் சந்திக்க போகிறேன், நான் கண்டிப்பாக சாகப்போகிறேன். ஆனாலும் கூட நான் ஒரு பாவியாக தேவனுடைய அந்த வல்லமையை இழந்து போன ஒரு சராசரி மனிதனாக நான் சாகக்கூடாது என்று சிம்சோன் விரும்பினான். ரொம்ப முக்கியம். நான் ஒரு எழுச்சியை, ஒரு புரட்சியை நான் இங்கே செய்தாக வேண்டியதாக இருக்கிறது. நான் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்திருக்கிறேன். என் தேவனுக்கு முன்பாக நான் வீழ்ச்சி அடைந்திருக்கிறேன். என் தேவனுக்கு முன்பாக நான் விட்டு விலகி இருக்கிறேன். ஆனாலும் என் தேவன் என்னை கைவிடாதவர், என் மீது மனதுருகிறவர், என்னை மன்னிக்கிறவர் என்பதை இங்கே சிம்சோன் சரியாக உணர்ந்திருந்தான். அந்த சரியான நேரத்தை அவன் அங்கே பயன்படுத்தி கொண்டான். இந்த நேரம் என் தேவனுக்கு முன்பாக நான் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம் என்பதை சிம்சோன் உணர்ந்தான். இந்த நேரம் என் தேவனுக்கு முன்பாக நான் வீழ்ச்சி அடையாமல், என் தேவனுக்கு முன்பாக நான் என்னை விட்டு கொடுக்காமல் ஒரு 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 வல்லமையான காரியத்தை செய்வதற்கான ஒரு தருணம் என்பதை சிம்சோன் உணர்ந்து சரியான நேரத்திலே அவன் மனம் திரும்பினான். சரியான நேரத்தில் தன்னுடைய மன்றாட்டை தேவனுக்கு முன்பாக வைத்தான். சரியான நேரத்திலே தேவனுடைய வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நாம் கூட இந்த சிம்சோனை போல நாம் இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு நேர காலங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தை நாம் சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய, நம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற நம்முடைய ஜென்ம சுபாவங்களை எல்லாம் விட்டு விலகுவதற்கான எல்லாவற்றுக்கும் ஒரு கால நேரங்களில் இருக்கிறது. அந்த காலம் தாழ்த்தி செய்யும் போது எதையுமே நம்மாலே மீண்டுமாக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியாது. சரியான நேரத்திலே நாம் கர்த்தர் பக்கமாக நாம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோருமே பாவம் செய்தார்கள். அப்போது 3 ஆண்டுகள் தேசத்திலே மழை இல்லை, பஞ்சகாலம் இருந்தது. எலியா ஒரு அற்புதத்தை, அவர்கள் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தான். அப்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 3 ஆண்டுகள் மழை இல்லாத அந்த தேசத்தில் மீண்டுமாக மழையானது வந்தது என்று சொன்னால், காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஜனங்கள் அன்றைக்கு திரும்பவும் கர்த்தர் பக்கமாக திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆர்ப்பரிப்பு சிறிது நேரத்திலே எலியாவுடைய ஜபத்திற்கு துணையாக இருந்தது. அந்த மனம் திரும்புதல் எலியாவை ஜபிக்கும்படியாக தூண்டினது. அந்த மனம் திரும்புதல் ஒரு வல்லமையான ஜபத்தை எலியா மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. மீண்டுமாக அந்த தேசத்திலே ஒரு பெரும் மழையை கொண்டு வருவதற்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு மனம் திரும்பினர். நம்முடைய வாழ்க்கையில நாம் சில நேரங்களில் தேவனை விட்டு விலகி போகும்போது நாம் தேவன் பக்கமாக திரும்பவில்லை என்று சொன்னால் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் பக்கமாக திரும்ப வேண்டிய அந்த நேரம் தருணத்தை நாம் சரியாக எப்போதுமே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சரியான நேரத்தை சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தினான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று பேதுரு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த, நான் எங்கே என்னுடைய பரிசுத்தத்தை எல்லாம் குலைத்திருக்கிறேன், எங்கே என் பரிசுத்தத்தை விட்டு விலகி போயிருக்கிறேன், எங்கே என் தேவனுக்கு முன்பாக நான் பாவியாக இருக்கிறேன் என்பது சரியாக உணர்ந்து கர்த்தர் பக்கமாக திரும்ப வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இங்கே திரும்ப வேண்டும். முடியலை என்று சொன்னால் நாம் ஒரு பெரிய வீழ்ச்சியை நம்மாலே சந்திக்க வேண்டியிருக்கும். இங்கே பாருங்கள், அவன் மிக தெளிவாக சிம்சோன் ஒரு முடிவு எடுக்க. அப்போது சிம்சோன் 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே ஒரு தீர்வாய் பெலிஸ்தியர் கையினாலே பழிவாங்குபடிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான் என்பதாக சொல்கிறேன். மிக சரியாக தேவனுடைய அந்த அன்பை பெறுவதற்கான தீர்மானித்தான். கர்த்தர் பக்கமாக அவன் திரும்பினான். கர்த்தர் பக்கமாக தன்னுடைய வாழ்நாளில தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த அந்த தவறையெல்லாம் மன்னித்து மீண்டுமாக அவன் எப்படி ஒரு பலவானாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினானோ, ஒரு பலவீனப்பட்டவனாக, ஒரு கோழையாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இருக்க வேண்டிய அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை மீண்டுமாக ஒரு வீரமுள்ள ஒரு வாழ்க்கையாக தேவனாக்கி கர்த்தர் மாற்றினான். இதோ என் வாழ்க்கை முடிந்து விட்டது, தேவன் என்னை கைவிட்டு விட்டார், என்னுடைய பலமே, என்னுடைய பலனை, என் வல்லமையெல்லாம் நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி சிம்சோன் ஒரு கோழையைப் போல அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவன் மாண்டு போகவில்லை. என் தேவன் மீது அவன் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் மிகப்பெரியது. மீண்டுமாக அவன் அதை புதுப்பித்து கொண்டான். அவன் விசுவாசத்தை நாம் எபிரேயர் 11 அதிகாரத்தில் அந்த விசுவாசத்தினுடைய பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் சிம்சோனுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன் அந்த பட்டியலில், அந்த விசுவாச பட்டியலில் சிம்சோன் வந்திருக்கிறான். ஏன் வந்தான்? இந்த இடத்துல அவன் அந்த விசுவாசத்தை அவன் புதுப்பித்து கொண்டான். ஒருவேளை அவனுடைய மரணம் இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு மரணமாக இருந்திருக்கும் என்று சொன்னால், அந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் அவன் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும். கர்த்தர் அவனுடைய அந்த விசுவாசத்தை தேவன் கண்டார், அவனுடைய மனம் திரும்புதலை கண்டார், தேவன் மீது அவன் வைத்திருந்த அந்த அன்பை கண்ட. ஒரு விசை மாத்திரம் நான் நம்மிடத்தில் என்னுடைய ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜபித்தான். அந்த விசுவாசம் உள்ள அந்த ஜபம் அவனை மீண்டுமாக அவனுடைய வாழ்க்கையை பலப்படுத்தினது. அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட நம் அந்த சரியான நேரத்தில் நம் தேவன் பக்கமாக நாம் திரும்ப வேண்டிய அந்த நேரத்தில், தேவன் பக்கமாக திரும்ப வேண்டிய அந்த சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக நம் கர்த்தர் பக்கமாக நாம் திரும்ப வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவன் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக இருந்தான், மிகப்பெரிய வீரனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினான். அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய வீரம் என்பது தேவன் அவனுக்கு கொடுத்தது. தேவ ஆவிய பெற்ற ஒரு மனுஷனாக அவன் இருந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்தாவின் வல்லமை அவன் ஒரு வீரனாக வைத்திருந்தது என்பதை தன் வாழ்நாளில் உணராதவனாகவே இருந்தான். அவனுக்குள்ளே அவனுடைய சரீரத்தில் பலவானாக அவன் இருந்தாலும் கூட அவன் ஒரு ஆவிக்குரிய பலனோடு அவனுடைய வாழ்க்கை இல்லை, சரீர பலவீனங்கள் உள்ளவனாகவே அவன் இருந்தான். தெலீலாள் என்கிற ஒரு புறஜாதி பெண்ணை அவன் காதலித்தான். அந்த காதலினாலே அவன் மோசம் போனான், தலைமை சிறைக்கப்பட்டது. தேவனுடைய அந்த மகிமை வல்லமையெல்லாம் அவன் இழந்தான். ஒரு சாதாரண ஒரு கோழையைப் போல புறஜாதி தெய்வத்துக்கு முன்பாக கொண்டு போய் கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு சிறை கைதியாக நிறுத்தப்பட்டான். அநேகர் அவனை வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு வந்து அவனை வேடிக்கை காட்டினார்கள் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை வேடிக்கை காட்டினார்கள். ஒரு சில வேத ஆய்வை நான் வாசித்தேன். அந்த வேடிக்கை என்று சொல்லும்போது அவனை நடனம் ஆட சொல்லி அவனை கேலியும் கிண்டலும் செய்தார்கள் என்பதாக கூட இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவன் ஒரு நடனம் ஆடும்படியாக செய்யப்பட்டு கேலியும் கிண்டலும் அவன் செய்யப்பட்டான். இந்த வாழ்க்கையில் எல்லா புகழ்ச்சி எல்லாவற்றையும் அவன் இழந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது. நாம் தேவனுடைய அந்த மகிமையை நம்ம விட்டு போகும்போது அநேக அவமானங்களையும் நிந்தைகளையும் நாம் சந்திக்கிறோம். நம்முடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடாமல் போவதில்லை. அது மிகப்பெரிய அவமானங்களையும் துன்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்து விட்டு தான் செல்லப்படும். எந்த பாவத்திலிருந்தும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு சுபாவங்களினாலும் நாம், ஒவ்வொரு விசுவாச குறைச்சலினாலும், ஒவ்வொரு முறையும் நாம் இந்த பூமியில நாம் இடர்பாடுகளையும் துன்பங்களையும் நிச்சயமாகவே நாம் சந்திக்கிறோம். அது ஏற்படுத்தி போகிற அந்த காயம் நீண்ட நாளுக்கு அது நம்ம விட்டு விலகி போவதில்லை. அதனுடைய காயம் மிகப்பெரிதாகவே இருக்கும், விளைவு மிகப்பெரிதாகவே இருக்கும் எப்போதும். சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் திரும்பினாலும் மனம் திரும்பினாலும் கூட அவருடைய விளைவு மிகப்பெரிதாகவே இருந்தது. அந்த வாழ்க்கையினுடைய அந்த கடைசி நிமிடங்கள் ஒரு சோகமானதாக அவருடைய வாழ்க்கை மாறிப்போயிருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால இந்த நாளிலும் கூட நம் சிம்சோனுடைய அந்த வாழ்க்கையில அவன் தவறு செய்திருந்தாலும் கூட சரியான நேரத்துக்கு தன்னை புதுப்பித்து கொள்ள விரும்பினான், தன்னை புதுப்பித்து கொண்டான். அதனாலே அந்த தேவனுடைய அந்த கிருபைக்கு அவன் பாத்திரனாக இருந்தான் என்பதாக நாம் வேதத்தில் நாம் இந்த நாளிலே கூட நாம் தியானித்திருக்கிறோம். நம்ம கூட இந்த பகுதிகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்திலிருந்து நிறைவாக ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். 1 4 அதிகாரம் 9 வசனம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலனாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். வேடிக்கைனா ஒரு ஷோ மாதிரி, நம்ம ஒரு ட்ராமா. அந்த உலகத்தில் நம்ம ஒரு ஷோ இருக்கு, ஒரு நமக்குன்னு ஒரு ஷோ இருக்கிறது. நம்ம இப்போது ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் இன்றைக்கி இந்த வேடிக்கை என்று சொல்லும்போது ஒரு ஷோ, ஒரு நாடகத்தில் நம்ம எல்லாம் ஒரு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நாடகத்தை இந்த உலகம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ தூதர்களும் பார்க்கிறார்கள், மனுஷர்களும் பார்க்கிறார்கள். ஒரு நாடகம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு காட்சி நடக்கிறது என்று சொன்னால், அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும், முடிவு இருக்கும். இப்போ ஒரு ஒரு ட்ராமா ஒரு நம்ம பார்க்குறோம் தொலைக்காட்சியில், ஒரு 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 ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம். அப்படி ஷார்ட் ஃபிலிம் பார்த்த பிறகு நாம் ஒரு முடிவு போகிறோம் இல்லையா, இந்த ஃபிலிம் ஓகே நைஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம், இல்லைனா இந்த ஃபிலிம் ரொம்ப பேட் நல்லா இல்லை அப்படி சொல்லுவோம். அது மாதிரி இங்கே அப்போ சாய்க்கு போல் சொல்கிறாரு, நாங்கள் இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையாக நம்ம ஒரு நமக்குன்னு ஒரு ஷோ இருக்குங்க, ஒரு ட்ராமா நம்ம பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஷோ ஒரு நாளைக்கு முடியும். அப்படி முடியும் போது இந்த உலக ஜனங்கள் நம்ம விமர்சிக்க போகிறாங்க, இந்த ஷோ நம்முடைய ஷோ எப்படி இருந்தது, நம்முடைய 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 வாழ்ந்த இந்த இந்த நாடக வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு மதிப்பீடு நம் மதித்த பிறகு நிச்சயமாக இந்த உலகம் செய்யப்போகுது, நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருந்தது அல்லது மிகவும் மோசமாக இருந்தது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் விமர்சிக்க போகிறார்கள். இங்கே அப்போ சாய் போல் சொல்கிறார், நீங்கள் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானீர்கள். நாம் வேடிக்கையாக இருக்கிறோம், இந்த உலகம் நம்ம வேடிக்கை பார்க்கிறது. வேடிக்கை என்று சொல்லும்போது ஒரு நாடகம் என்று வைத்துக்கொள்வோம், ஒரு நிகழ்ச்சி நம்ம ஒரு ஷோ பண்ணுறோம் இந்த உலகத்தில், அதற்கான ரிசல்ட் இருக்கிறது. அந்த ரிசல்ட்டை நோக்கின ஒரு பயணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதனால் இன்றைக்கு நாம் இந்த ஒரு கடுமையான இந்த தேசத்தினுடைய அநேக பிரச்சனைகள் மத்தியில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம், அநேக உபத்திரங்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய வேடிக்கையான ஒரு பொருளாக என்னை தேவன் இந்த உலகத்தை நிறுத்தியிருக்கிறார். இந்த நாடக மேடையில் நான் ஒரு நடிகனாக, ஒரு கதாபாத்திரமாக, ஒரு கதாசிரியராக என்னுடைய என் தேவன் இருந்து என்னை ஒரு கதாபாத்திரமாக இந்த பூமியில் என்னை வாழ வைத்திருக்கிறார். என்னுடைய கதாபாத்திரம் செய்ய வேண்டிய காரியங்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அநேகர் ரசிக்கும்படியாக, அநேகர் விரும்பும்படியாக, அநேகர் அந்த முடிவு நன்றாக இருந்தது என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். சிம்சோன் கடைசி நிமிடத்தில் ஒரு அருமையான ஒரு முடிவை அவனுடைய வாழ்க்கையில் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனோட வாழ்க்கை போது ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் கூட, தொடக்கத்தில் அப்படி வீழ்ச்சி இருந்தாலும் கூட, அப்படி முடிவை மிக அழகாக அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக மாற்றினான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இன்றைக்கு சிம்சோன் என்கிற அந்த மனிதனுடைய மரணத்தை நாம் யோசித்து பார்ப்போம். எவ்வளவு பெரிய வீரனுடைய வாழ்க்கையை மிக குறுகினதாய் மாறிப்போனது. அவனுடைய வீரனுடைய வாழ்க்கையினுடைய அந்த பரிதாப நிலைமை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவன் தன்னுடைய சுற்றி இந்த ஜனங்களுடைய வேடிக்கை காட்டுகிற அந்த நேரத்தில், அநேகர் பரியாசம் பண்ணுகிற அந்த நேரத்தில், தான் எவ்வளவு பெரிய வீரன், நான் இப்படி அவமானப்படுகிறேன் என்று மனதளவிலே அவன் எவ்வளவு கலங்கியிருப்பான் என்பதை நாம் அந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான விளைவு என்ன, ஏன் அந்த நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான்? கர்த்தருடைய வார்த்தை அவனை விட்டு போனது, கர்த்தருடைய வார்த்தை அவனை விட்டு போனதினாலே தேவனுடைய வல்லமையும் மகிமையும் அவனை விட்டு போனது. அதனாலே அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, தேவனும் சிறுமைப்படுத்தப்பட்டவராக அங்கே மாற்றப்பட்டான். புற தெய்வ புறஜாதி தெய்வமானது அந்த புகழப்படும்படியான ஒரு சூழ்நிலைக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் ஒரு நிறைவான ஒரு சூழலை அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். இந்த ரிசல்ட் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு வெற்றியோடு கூட ஒரு மரணமாக அவனுடைய மரணம் மாறினது. விசுவாச பட்டியலில் அவன் பெயர் வந்தது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் இந்த காலகட்டத்தில் நாம் தேவனுக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் நான் வேடிக்கையானேன் என்று அப்போ சாங்கி வேடிக்கையானோம் என்று அப்போ சாங்கி போல் சொன்னது போல, நாமும் இந்த உலகத்தில் தேவனுக்கும் தேவனுடைய தூதருக்கும் மனுஷருக்கும் நாம் வேடிக்கையாக இருக்கிறோம். நம்முடைய முடிவு மிக அழகானதாய் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மையில் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. நம்முடைய நாடகம் முடியும் போது ஒரு சிறப்பாக இருந்தது என்று அநேக நம்முடைய மரணத்திலே சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும். அந்த முடிவு மிக நன்றாக இருந்தது என்று சொல்லும்படியான ஒரு முடிவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முடிவை நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தர ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சில சிறு பலவீனங்கள் நம்முடைய இடத்துல எப்போதுமே இருக்கும். அந்த பலவீனங்களை எல்லாம் நாம் புரிந்து வைத்திருப்போம். அந்த பலவீனங்களை எல்லாம் விடுவதற்கான ஒரு நேரம் இது என்று உணர்ந்து கொள்வோம். அந்த பலவீனங்களை எல்லாம் விட்டு மக்கள் கர்த்தருடைய பக்கமாக நாம் திரும்ப வேண்டிய தருணம் இது என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் விட்டு அவர் பக்கமாக திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சிம்சோனை மிகப்பெரிய ஒரு வீரனாக மீண்டும் எழுச்சடைய செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படியா எழுச்சடைய செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். இருக்கிற காஜாபத்தமாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்கும் மீண்டுமாக என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துதி மகள் கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா, ஆமென். நாம் இப்போது சபையார் யாவரும் துதி பாடல்கள் உள்ள 118வது பாடலை நாம் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். எந்த நாஸ்தி தேவரீர் என்ற பாடலை நாம் பாடி இறுதியாக நாம் ஜெபிப்போம்.
எந்த நாஸ்தி தேவரே மூற்றோ மங்கிகாரி பீர் புத்தி கல்வி யாவையோம் சீத்தம் போல் பிரயோகியோம் எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே நாவு இன்பமாய் உம்மை பாடவுமேவாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கியருளோ எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே கை பேரன்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய வேறையோம் அழகாக விளங்கும் எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே ஜீவர் இயேசுவே சொந்தமாக ஆளுமே எந்த காலம் நேரமும் நீ தையாடியருளோம் எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே நாம் இப்போது ஒன்று சேர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம், முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 சோதரமானவரே, துதியின் மதியில் வாசமாக இருக்கிறவங்க துதிகளுக்கு பார்த்துக்கிறே. இதோ அந்த அருமையான அந்த நாளில் இந்த வேலையில் உங்கள் துதிக்கிறமானவரே, இந்த கொடுத்த மதமேன்மையான திருப்பிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் சமூகம் எங்களோடு இருந்து எங்களை தாங்க வேண்டும் திருப்பி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும் முடி சுத்தப்படுகிற ஜபிக்கிறோம். இந்த சமூகம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை மணியம், விரோதமாக செயல்படுகிற நடந்தாலும் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா, நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம், சந்திரிக்கிறோமான்னு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீரை பரிகாரி என்ற வேதத்தில் வாசிக்கிறோமானவர், நீர் பரிகாரி பரிகாரானவர் சோதனம், நீரே எங்கள் வாழ்க்கையில பரிகாரியாக இருந்து தேசத்துக்கு பரவுகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீ பாதுகாத்துக்கிற வேண்டுமா இந்த வழியில நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு நம்ம துதைக்கிறோம், சோதரிக்கிறோமானவர். நன்றி நன்றி ராஜா, இந்த நாள் வரை இந்த வேலை வரை எங்கள் சுகமாய் பத்திரமாய் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வேலை வரை எங்களை பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாள் வரை எங்களை சுகமாய் வைத்திருக்கிறேன். அதற்காக குடாமல் சோதரும் நன்றி 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 ராஜா. நன்றி தகப்பனை, சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக சொல்லுகிறேன். இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக சொல்லுகிறோம். சத்தியமானவர் நன்றி ராஜா. இதே பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஒரு குடும்பங்களுக்காக சொல்லுகிறோம் ஆண்டவர். குடும்பங்களுக்கு ராஷ்டிரபதி ஆண்டவர், தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சொல்லுகிறோம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உங்களுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறது என்று சொன்ன தேவாதி தேவன் இந்த பசுத்த சமாதானத்தில் ஒவ்வொருவரையும் நிறைத்திருக்கும் பண்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ராஜா, நன்றி தகப்பனை, நன்றி தகப்பனை. இந்த வேலையிலும் கூட உங்களை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்தும் ஒவ்வொருவரும் காலத்தில் கூடிக்கும் கிருபினாலும் மகிமினாலும் மூடிக்கொள்ளும். கிருபினாலும் மகிமினாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதரம் 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 சோதரமானவர் சோதரமானவர் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொன்ன தேவாதி தேவன், இதோ எங்களுடைய வாழ்க்கை அறியாத எட்டாத பெரிய காரியங்களை இந்த நாளில் என்னை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். அல்லேலூயா சோதரமானவர் நன்றி நன்றி ராஜா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் வாழ்க்கையும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கும்படியாக சொல்கிறீங்களோ ஆண்டவர். இந்த வசனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆறுதலும் தேர்தலும் தன்படியாக வேண்டும் நாங்கள் சொல்கிறோம். ஒரு சமாதானத்தினாலே இந்த நாட்கள் வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்கிறோம். இந்த பரிசுத்த சமாதானத்தினால் தொடர்ந்து நிலைத்திற்கு கிருபை செய்யும் விசாசின் கையில் நாங்கள் அகப்பட்டுப்படாதபடி ரத்த கொட்டைகளை எங்களை மூடி மறைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறோம். உங்கள் ஆசீர்வாதம் இந்த தேவையை சந்தி சமாதானத்தோடு இந்த ஒவ்வொரு நாளும் வீடெடுத்து சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சிறு பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த வேலை வேலை அணுகாதபடி அவர்கள் கத்திற்குள்ளாக வளர்கிற சிச்சையை வளர்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியா வேலைகளை நாம் ஜெபிக்கிறோம். சொந்திருக்கிறோம் ஆண்டவர்கள் திருமணத்திற்காக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற துணைகளுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வயது சென்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கை கோலம் தடியமாக இருந்து அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்திருக்கிறோம் ஆண்டவர். மீண்டுமாக இந்த வரையில நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில கூட நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகான மகிமையும் இயேசு கிறிஸ்துக்கே. அல்லேலூயா, ஆமென்.